வார்த்தைகளை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் வீரர்களுக்கு சமீபமாக எங்களுக்கு தேவை என்பதை சமூகத்தை நாங்கள் வாழ்கிறோம். உண்மையாய் உண்மை தேடுற யாவருக்கு நீ வழிபடுகிறேன். புத்தகமாய் உண்மை தேடுவதற்கு நீ நன்மை செய்கிறேன். ஸ்தோத்திரம் சபையிலே ஆபத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிறவரே, குழந்தையை கடத்த வேண்டும் என்று பண்ணாடு இயேசு மூலம் வெட்டிக் கொள்ளும் நல்ல பிதாவும். ஆமென். செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். 12வது அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போமே. 12வது அதிகாரம் 1வது அதிகாரம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலேயே பொறுமையோடய ஓடக்கடவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடய ஓடக்கடவோம்.
சரி, 11 ஓட்டப்படி
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது.
சரி, 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்டபடி, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரம்பரிய யாவற்றையும் நம்ம நெருக்கிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் ஒடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிறவும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லி இவரைய நிருபத்தை எழுதிட அந்த தேவ மனுஷன் நமக்கு எழுதி வைத்திருக்கார். சோ, இந்த 11வது அதிகாரம் அதற்கு முந்திர அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாச வீரர்களை குறித்து அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லிவிட்டு மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் சித்தமானால் இத்தனை திரளான சாட்சிகள் என்கின்ற தலைப்பில் நான் உங்களோடு தத்தோட வசனத்தை பேசலாம் சொல்லி ஆண்டவர்களை விரும்புகிறேன். நம்மை சுற்றி ஏராளமான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது சொல்லி வேதம் நமக்கு வெளிப்படையாக போதிக்கிறது. நமக்கு முன்பு ஏராளமான பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார். சோ, அவர்கள் நமக்கு முன்பு ஓடி தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். நமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து பரலோகத்தில் நமக்காக அவர்கள் காத்திருக்கிறார். நம்மையெல்லாம் பூரணராகாதபடி நமக்கென்று ஒரு விசேஷமான ஒன்றை தேவன் வைத்திருந்தான் சொல்லி நான் 11வது அதிகார கடைசி வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். சரி, ஆகவே ஏராளமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை நாம் நோக்கி பார்த்து நாம் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு முந்தி தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த தேவனுடைய மனுஷர்களும் நம்மை போன்ற பல பாடுகள், வேதனைகள், சோதனைகளுக்குள்ளாக கடந்து போய்த்தான் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் படுகிற பாடுகளோ, வேதனைகளோ, கடந்து செல்ற கஷ்டங்களோ, கடினமான பாதைகளோ நமக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை என்றோ, நமக்கு மாத்திரம்தான் இந்த கஷ்டம் என்றோ, நமக்கு மாத்திரம்தான் இந்த வேதனைகள் என்றோ நாம் நினைக்கிறது தவறு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு முன்பு ஓடின பரிசுத்தவார்களும் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தவர்களும் நம்மை போன்ற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வழியாகத்தான் அவர்களும் கடந்து சென்று தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். இந்த வசனத்தை அவர் முடிக்கும் போது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள் சொல்லி முடிக்கிறார். ஆகவே விசுவாச வாழ்க்கை என்கின்றது ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற எல்லோருமே இச்சை அடக்க உள்ளவர்களாக இருப்பார்கள் சொல்லி ஒன்று கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம் 9 அதிகாரத்தில். ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனக்கரும் மாணவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் இயேசு ஆரம்பித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை அவர் தான் முடிக்கப் போகிறார். ஆகவேதான் நான் வாசித்த இந்த வசனத்திலே தொடக்கிறவரும் முடிக்கிறவரும், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் அதை முடிக்க சொல்லும் நாள் வரைக்கும் நாம் அதை ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாச ஓட்டத்திலே நமக்கு பல தடைகள், பல கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளத்தான் செல்கிறோம். பிசாசு பல இடங்களில் பல விதத்திலே பல அம்புகளை எய்து எப்படியாவது நம்மை சோர்வடைய பண்ணி நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்காதபடி இடைநடுவிலே நிறுத்துறதுக்கு பல காரியங்களை சத்துரு செய்திருத்தான் இருக்கிறார். எனக்குமானவர்களே, நான் சொல்ற கவனிச்சு கேளுங்க, இன்னைக்கு பலர் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்காம இடைநடுவில் உண்டார். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, உற்சாகமாக இருந்தது, ஜபத்தோடு இருந்தது, பலமாக இருந்தது, தனக்கு மாத்திரமல்ல பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இடையிலே பல நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்களுக்கு இடம் கொடுத்ததினாலோ அல்லது உலக காரியங்கள் உள்ளே புகுந்துவிட இடம் கொடுத்ததினாலோ பலர் தங்கள் ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் இடைநடுவிலே நின்றுவிட்ட பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம், நாம் கேட்கிறோம். ஆகவே நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் ஓட்டத்தை நீங்க ஓடி முடிக்க பிரயாசப்பட வேண்டும். கவனிங்க, உங்க விசுவாச ஓட்டத்தை இன்னொருவர் ஓட முடியாது. சோ உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை நீங்க தான் ஓடி முடிக்கணும். அது இடைநடுவில் விடக்கூடாது. நமக்கு பாடுகள் உண்டு, குறைவுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாத நேரங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. சோ அப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வடிவலாக இருக்கிறோம். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே நமக்கு முந்தி ஓடின தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கிறது நமக்கு மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த சாயங்கால வேளையிலே நமக்கு முந்தி ஓடி தங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்த பரிசுத்த வான்களை குறித்து சிறரை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நாம் சரி செய்து கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட இலக்கை நாம் சென்றடையும் வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க நாம் பிரயாசப்படுவதாக இருக்க வேண்டும். என்னை கவனிங்க, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எனக்கு அறிமுகங்களே, நம்முடைய விசுவாச ஓட்டத்துக்கு உலகம் கைதட்டி வரவேற்க மாறாக கல்லறி. என்னை கவனிங்க, இந்த ஒலிம்பிக் கேம் நீங்க பார்ப்பீங்க சொன்னீங்கன்னா, ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறவர்கள் அந்த ஓட்ட பந்தயத்தில் தாங்கள் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறார், எவ்வளவு முயற்சி எடுக்கிறார், எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறார். அதுவே அவர்கள் இலக்காகவும், அதுவே அவர்கள் நோக்காகவும் இருக்கு. கனவுல கூட அவர்கள் அந்த கேமிலே, அந்த ஓட்டத்திலே அவர்கள் ஓடி ஜெயிக்கிறது போலதான் அவர்களுக்குள்ளே ஒரு 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 எண்ணம் இருக்கிறது. சோ இந்த உலக பிரகாரமான ஓட்டங்களை ஓடி முடிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நோக்கங்களும் எண்ணங்களும் கனவுகளும் கற்பனைகளும் பிரயாசங்களும் இருக்குமாக இருந்தால், தேவோட ராஜ்யத்தை சென்றடைய போகிற தேவோட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்க தேவோட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். சோ கவனிங்க, ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டிங் தேர். சொல்ல கவுடி, இயேசு அங்கு நிற்கிறார். இப்ப நாம் என்ன செய்யறோம், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப இயேசுவை நோக்கி நாம் ஓடிட்டே இருக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா நாம இலக்கு இயேசுவை சென்றடையாதபடிதான் இடையிலே நம்ம நிறுத்தத்தான் பல அம்புகளை சத்துரு எழுகிறான். பல சோர்வுகள், பல குறைவுகள், பல கஷ்டங்கள், துன்பங்கள், பல அம்புகளை எய்து எப்படியாவது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம இடைநடுவில் நிறுத்தி பல்லோக ராஜ்யத்தை மிஸ் பண்ணத்தக்கதாக பிசாசு பல வழியிலும் தமக்குள்ளே கிரியை செய்யறதை நீங்களும் நானும் இனங்கண்டு கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய ஓட்டத்தை நாம ஓடி முடிக்கல. அப்போஸ்தலாகிய பவுல் என்ன சொல்றாரு படிங்க, ரெண்டு தீமோத்தேயு 4வது அதிகாரம், ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கப்போது 7-8 படி. நல்ல போராட்டத்தை போராடினேன்,
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
நல்ல போராட்டத்தை போராடினேன். அது என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அடுத்த விஷயம், இது முதல் நீதி கிரீடம் எனக்காக பட்ட கன்ஃபர்மேஷன். யோசி, மறிக்க போகிறார், தான் இப்பொழுதே பானபடியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று தன் மரணத்தை முன்னறித்து அந்த பரிசுத்தவான் சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு. ஆகவே இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக தேவனத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நீதி உள்ள நியாயபதியாக கர்த்தர் அன்னாடிலே அது எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். மறிக்கிறதுக்கு முதலே ஆண்டவர் தனக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தபடியால் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லும் தங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் அந்த நீதியின் கிரீடம் காத்துக் கொண்டிருக்கிறது. மறந்துடக்கூடாது. ஓட்டத்தை இடைநடுவிலே விட்டுவர்களுக்கு அந்த கிரீடம் கிடைக்காது. ஆனால் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வெற்றியுள்ள பரிசுத்த வான்களுக்கு என்று ஆண்டவர் அந்த கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஆகவே நீங்க வரக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எதற்காக வைக்கப்படும்? நீதியுள்ள நியாயபாதைய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துருவார். எப்பொழுது? கிறிஸ்துவின் நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் அந்த கிரீடத்தை தனக்கு தருவார். என்ன கவனிங்க, அந்த கிரீடத்தை ஒரு தூதனது பார்த்து சொல்ல மாட்டார். இயேசு யுவப்பா கேப்ரியல் இந்த கிரீடத்தை கொண்டு போய் அப்போஸ்தலர் பவுலோட தலையில வையனு சொல்ல மாட்டார். அல்லது மிகாவை நீங்க பாப்பா இந்த கீட்டத்தை கொண்டு போய் இவட தலையில வயிறு சொல்ல மாட்டார். மாறாக ஆண்டவர் இயேசு தாமே அந்த கிரீடத்தை அவர்கள் தலைகள் மேலே வைக்கிறார். அந்த நாள் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய பொண்டாள் பாரு. ஆகவேதான் இந்த வாழ்க்கையிலே உபத்திரவங்களை சகிக்கிறோம். ஆகவேதான் இந்த வாழ்க்கையிலே பாடுகளை பொறுமையோடு இருக்கிறோம். ஆகவேதான் இந்த வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், ஏளனங்கள் வந்தாலும், மற்றவர்களால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் எப்படியாவது இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே, இடைநடுவில் விட்டுடக்கூடாதே. மறுபக்கத்தில் பார்த்தா உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக சம்பவங்கள் எல்லாம் கவர்ந்து இழுக்குது. ஒரு பக்கத்தில் தேவனோடு வாழுகிற மேன்மையான வாழ்விலும் பார்க்க இந்த உலக சிற்றின்மைகள் நல்லது போல தோணுது சிலருக்கு. உன்னதமான தேவனோடு உறவாடுறதும் பார்க்க உலகத்தோடு அக்கியப்படுறது நல்லது போல சிலருக்கு தோணுது, ரட்சிக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே நான் எச்சரிப்பாக சொல்லுகிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க பிரயாசப்படுது. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் உனக்குள் ஆண்டவர் இயேசு இந்த விசுவாசத்தை தொடக்கி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு, இந்த பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுறது. அது எனதுக்கு தெரியுமா? என்னை யாருன்னு சொல்லுறாரு? என்னை இயேசு தன்னை அப்போஸ்தலர் பார்த்து கேட்டபோது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோன், ரத்தமும் மாமிசமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினாரு. அப்படின்னு படுத்த ரெவலேஷன் எல்லா வெளிப்ப நான் சொன்ன கவனிங்க இன்னைக்கு வெளிப்பாடுகள் சொல்லி பல வெளிப்பாடுகளை ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, வெளிப்பாடுகள் எல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? வெளிப்பாடுகள் எல்லாத்திலும் மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இயேசுவை தேவனுடைய குமாரனாக நாம் கண்டு விசுவாசிக்கிறது தான் எல்லா வெளிப்பாடுகளும் பார்க்க மிகப்பெரிய வெளிப்பாடு என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி நீங்களும் நானும் விசுவாசித்தது எப்படி? பிதாவாகிய தேவனே அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கின்ற நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்கள் இன்னும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக இனங்கண்டு கொள்ளாமல் பாவத்தில் புரண்டு மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக கண்டு விசுவாசித்து இன்றைக்கு ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும் காரணம் என்ன? பிதா இந்த வெளிப்பாட்டை உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆகவே பிதா இயேசுவை தேவனுடைய குமாரனாக நமக்கு வெளிப்படுத்தினபடியால் இயேசுவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பிதாவையும் குமாரனாக இயேசுவையும் ஆவியாமனுடைய உதவியோடு உத்தாசியோடு ஆராதனை செய்கிறோம். ஆகவே எனக்கு அருமானவர்களே, இயேசு தேவனுடைய குமாரன் என்கின்ற வெளிப்பாடு பிதாவாகிய தேவனை உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லு. பிதாவே எனக்கும் உட குமாரனை வெளிப்படுத்தும்படியா நான் உமக்கு நன்றி சொல்லு. இல்லாவிட்டா நான் கண் சொருகி போன கோடனை போல இருந்திருப்பேன். கண் இருக்குது, பார்க்குது, ஆனால் தேவனை தேவனாக பார்க்க முடியாதபடி இன்றைக்கு அநேக கண்கள் குருடாக இருக்குது. இதுதான் இயேசு இந்த உலகத்தில் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே பரிசேயருக்குள் நடந்த காரியம் இதுதான். ஆகவேதான் இயேசு டைரக்டாக பரிசேயரை பார்த்து சொன்னார், குருடரான பரிசேயரே, அல்லது குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமோ? அவங்களுக்கு நல்ல கண் இருந்து நல்லா பார்த்தாங்க, ஆனா இயேசுவை தேவனுடைய குமாரனாக காண்கிற அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைக்கல. ஆகவே அவருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாகித்தான் இருக்கு. ஆகவேதான் இந்த பிரபஞ்சத்து தேவனாவுடைய கண்களை குருடாக்கினு சொல்லி இன்னொரு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக மனுஷனுடைய கண்களை ஆவிக்குரிய கண்களை பிசாசி குருடாக்கி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசுவை தேவனுடைய குமாரனாக காணாதபடிக்கு பிசாசு அநேகருடைய மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கார். ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்தபடியால் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக நாம் கண்டு, இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஆண்டவராக நாம் கண்டு விசுவாசித்து அவருக்கு ஆராதனை செய்து அவரோடு வாழ்ந்து அவரோடு நடக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாகும். என்ன கவனிங்க, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே கவனிங்க, நமக்கு முன்பாக ஓடி முடித்த பல பரிசுத்தவான்கள் இன்னைக்கு பரலோகத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார்கள். ஆனா இது நம்முடைய காலம், நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஆகவே இயேசு அங்கே நிற்கிறாரு, நாம் அவரை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். இடையில பல அம்புகளை பிசாசு செய்வான், ஆனா யாக்கிரதா இருங்க, எப்படியாவது உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு விளக்கை சென்றடைய ஜாக்கிரதையா இருங்க. படிங்க 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசி. எபிரேயர் 11:6,
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம்.
ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்,
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்,
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குதா? நீ தேடுகிற ஆண்டவர் உனக்கு பலனளிப்பார் என்கின்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா எனக்குள்ள இருக்குதா சிந்திச்சுப்பார். என்ன கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். We cannot please God with our faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இன்றைக்கு பலருக்குள்ள தேவனோடு நெருங்கி வாழுகிற உறவு இல்லை, ஆகவே உணர்வும் இல்லாமல் போய்கொண்டிருக்கு. விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார். கேட்டால் நெருக்கடி, வாழ்க்கையில பிரச்சனை, வியாதி, கஷ்டம், துன்பம். ஏங்க, நாம என்ன தேவ தூதர்களா? நம்ம எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. எல்லோருக்கும் ஏதோ ஒரு யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி? எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. பிரச்சனை இருக்குது. வாழ்க்கைன்றது பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியில, நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலே தான் தேவனுடைய கரமும் வெளிப்படுது. பாருங்க, அந்த தேவ கரம் வெளிப்பட எனக்கும் உனக்குள்ள இருக்க வழிது தேவன் மேல இருக்கிற விசுவாசம். என கருமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஆனால் விசுவாசம், விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, மன்றாடும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவனுடைய விண்ணப்பங்களுக்கு, ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார், பதிலளிக்கிறார். ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், இட்ஸ் ஓகே. ஆனா எந்த அளவுக்கு ஆண்டவனுடைய விசுவாசமாக இருக்கிறோம்? அந்த தங்கச்சி சாட்சி சொல்லிச்சு, இந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை, தானாராவிட்டாலும் தசை ஆடுபடுவார். ஒரு தாயர் உள்ள முத்த ஒரு பிள்ளை சொன்னா வேதனைப்படுத்த. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? விசுவாசம் குறைவாக இருந்தாலும் ஜெபிச்சிருக்காங்க. அப்ப இயேசு சுகமாக்குவாருங்கிற அந்த விசுவாசம் இருந்தபடி ஜெபிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வியாதி சுகமாக்குறதுக்கு பெரிய மலையனப்பட்ட விசுவாசத்தை ஆண்டு நோபத்தில் எதிர்பார்க்கல. அது நீங்க விளைவிக்கலாம். மிகப்பெரிய விசுவாசம் இருந்தா தான் இயேசு வியாதிகளை குணமாக்குவார் என்று எங்க இருக்கு. இது போக எல்லாருக்கும் உள்ள விசுவாசத்துக்கு விசுவாசம் வித்தியாசம், அதாவது விசுவாசத்துல வித்தியாசம் சொல்ற காரியம், ஒருவருக்குள்ள இருக்கிற அதே அளவு விசுவாசம் மற்றவருக்குள்ளயும் இருக்க. நல்லா விளையாடுங்க, ஒருவருக்குள்ள இருக்கிற விசுவாச அளவு அதே மாதிரி மற்றவருக்கு. இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்க, எந்த விசுவாசத்தின் அளவு எந்த மனைவிக்குள்ள இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கல, அல்லது இந்த மனைவிக்குள் இருக்கிற அதே அளவு விசுவாசம் எனக்குள்ள இருக்கும் எதிர்பார்க்க முடியாது, அல்லது என்னுடைய ஊழியக்காரருக்கு இருக்கிற அதே அளவு விசுவாசம் எனக்குள்ள. ஆனா ஒவ்வொருவருக்குள்ள விசுவாசம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய ஆவியான நடத்தப்பட்டு, ஆண்டவனோடு இருக்கிற நெருக்கமான அந்த உருக்கமான உறவில் இருந்து தொழிற்படுகிறது உண்மையான விசுவாசம். இன்னைக்கு பல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வேதத்தை, தேவனுடைய வசனத்தை வடிவாக வாசித்து சிந்திக்கிறது இல்ல. ஆகவே அவர்களுக்குள்ள தேவனை குறித்த விசுவாசம் பெருகுதில்லை, வளருதில்லை. ஆகவே என்ன கருமானங்களே, மிகப்பெரிய விசுவாசம் இருந்தா தான் வியாதி சுகமாகும் நினைக்கூடாது. இயேசு கிறிஸ்து நோயை குணமாக்குவார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் போதும், வியாதிகள் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுத்தமாவார். ஜெபித்தால் பாருங்க, சில நேரத்தில் நான் எனக்கு மனவுக்கு என்ன தெரியுமா, சில சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க இயேசுப்பா சுகமாக்குவாங்க. நான் யோசிக்கிறேன், சில பெரியவர்களுக்கு இந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறது வருத்தத்துக்குரிய காரியம். ஒரு வியாதி, ஒரு நோய், ஒரு துன்பம் சொன்னா நாம ஜெபம் பண்ணி ஆண்டவிடத்திலிருந்து ஒரு ஏனங்க ஒரு ஆரோக்கியத்தை நாம பெற்றுக்கொள்ள. இந்த கவனிங்க, வைத்திரத்தில் போறது தப்பில்லை, மெடிசின் நோட் சின். மருத்துவம் பாவம் என்பது அல்ல, மருத்துவரை போய் பார்த்து கிரமமாக மருந்தெடுக்கிறது தவறு இல்லை, என்னுடைய விசுவாசத்தின்படியும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பைபிளும் படி. நல்லா பிள்ளைங்க, ஆனா உங்களுக்கு யாராவது ஒருவர், நான் என்ன டாக்டர் போக போய் மாட்டேன், மருந்து எடுக்க சொன்னா, இட் இஸ் அப் டு யூ, உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் தயவு செய்து அதை எவருக்குள்ளையும் கடத்த வேண்டாம் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன். மருத்துவம் பாவம் அல்ல. இன் அதர் ஹேண்ட், ஒருவேளை உங்களுக்கு நகை போட விருப்பம் இல்லை, இட்ஸ் ஓகே. ஆனா அதை நீங்க மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாது, நீயும் நகை போடக்கூடாது, அது ஆடம்பரம், அல்லது அது அது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். இதெல்லாம் தயவுசெய்து நீங்க அப்படிப்பட்ட உபதேசங்களை சபைக்குள்ள, சபை விசுவாசிக்குள்ள பரப்பக்கூடாது என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன். உனக்கு நகை போட விருப்பம் இல்லை, அவனுக்கு அது கஷ்டமா இருக்குது, அல்லது தேவனோட நெருங்க விருப்பமா இருக்குன்னு சொன்னா விட்டுவே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது உண்ட விசுவாசம், நீ தேவனோட வச்சிருக்கிற ஐக்கிய உறவு, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இதையே மற்றவங்களுக்கு நாம ஒரு உபதேசமாக எடுத்து நாம கொண்டு வரக்கூடாது. அதை நான் சொல்ல வர விரும்புறேன், சொல்ல வர விரும்புறேன். இப்ப தம்ம சபையில இல்ல, ஆனா சில விசுவாசிகளை பார்த்தா எப்பொழுதும் வெள்ளதான் வெள்ளதான் உடுத்துவாங்க. இட் இஸ் அப் டு தேம். நானும் வெள்ளதான் எப்ப முடித்து போறேன், எப்ப தெரியுமோ, அங்க போயிட்டான் அவர் தருவார், அதை அப்பன் உடுத்துக்கொள்வார். ஆனா இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் ஒருவேளை நீ வெள்ளதான் உனக்கு உடுப்பு உடுத்து, அதை பற்றி பிரச்சனை. ஆனா அப்படிப்பட்ட உபதேசங்களை சபையிலே, சபை விசுவாசிகளே புகுத்தக்கூடாது சொல்லி சத்தியத்தை உங்களை அன்பாக சொல்லிக் கொடுக்க. அவங்க தயவு செய்து கேளுங்க, ஒருவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மற்றொருக்குள்ளே இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து படித்து அதை சிந்தித்து தியானிச்சு அதை நம்பி ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்து ஆவி நடத்தப்படுறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ளே வேலோ கிடைக்கும். மாறாக ஆண்டவருடைய வேதத்தை ஒழுங்காக படிக்காமல் தேவருடைய வசனத்தை சிந்திக்காமல் ஒழுங்காக ஆண்டவரோடு உறவாடாமல் ஐக்கியமாக இராமல் இருந்தால் எப்படி நாம விசுவாசத்தை வளர்க்க போறோம்? மறுபக்கத்தில் பார்த்தா உலகத்தின் சத்தங்கள், அந்த கடையில அந்த உடுப்பு, இந்த கடையில என்ன அங்கே போட்டு, இந்த கடையில அது வந்திருக்கு, இப்படிப்பட்ட சபை, என்னத்தை கட்டுறது, என்னத்தை விற்கிறது, என்ன பேஷன், எது எங்க எங்க போறது, எந்த உள்ளாப்பு, இதெல்லாம் இப்படியே கேட்டு 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 இதையே நாம கேட்டு கேட்டு நம்ம மைண்ட் எல்லாம் அதுதான் நிறைஞ்சிருக்குது. பாரு கேளுங்க, ஊர்லா போறது பாவம் இல்லை, உடுப்படுக்கிறது பாவம் இல்லை, ஆனா தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுக்கும் அந்த அந்யோன்யத்துக்கும் பாதிப்பு வராதபடி நாம காத்துக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்கும் உறவுக்கும் தடையாக எது வந்தாலும் அதை தவிர்த்துக்கொள். இட் இஸ் அன்னெசரி திங். ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கு, தேவனோடு உனக்கு இருக்கிற ஐக்கியத்துக்கு எது தடையாக வந்தாலும் அதை தவிர்த்துக்கொள். முதலாவது தேவன், முதலாவது இயேசு, முதலாவது ஆண்டவர் என்கிற அந்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். பாரு ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போகும். என்னத்தை கண்டோம், என்னத்தை சாதிக்க போறோம்? இருந்தோம், உடுத்தோம், சாப்பிட்டோம், குடிச்சோம், போட்டோம், கட்டினோம், முடிவு என்னங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ இத்தனை வருஷமாக வாங்க உடுப்பெல்லாத்தையும் பெட்டிக்குள்ள வச்சுக்கொண்டு போக போற போகும்போது, அல்லது நீ கட்டின வீடையும் அல்லது நீ தேடின நகையையும் நீ போட்டு வச்சிருக்க வங்கியில போட்டு வச்சிருக்க வட்டியோட குட்டியோட வச்சிருக்க எல்லாத்தையும் நீ போக கொண்டா போற. அப்ப நீ சொல்லு, ஓ அது நான் கொண்டு போகாவிட்டாலும் என் சந்ததி அதை அனுபவிக்க நான் கேட்க வடித்த கேரண்டி. உன் சந்ததி அதை அனுபவிக்கும் என்பதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நல்லா கவனிங்க. அது நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப பிள்ளைகளுக்கு ஐ மீன் சொத்தை சேர்க்கிறது நான் பாவம் பண்ணி சொல்ல வரல. பட் த பைபிள் சேஸ் பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே சேர்த்து வைப்பார்கள் சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா எது எப்படி இருந்தாலும் நம்முடைய இருதய மதுரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியப்படி சொல்றேன். சாப்பிடுங்க, உடுத்துங்க, ஊர்லா போங்க, வீடு கட்டுங்க, தட் இஸ் நாட் எ சின். ஆனா நம்முடைய இருதயம் அங்கு இருந்திருக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இடத்துல வேறு இன்னும் ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு உறவோ ஒருபோதும் வராதபடி காத்துக்கோ. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்பொழுதும் ஆண்டவனுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவராகவே இருக்கணும். ஆண்டவர் என்றால் என்ன தெரியும் அர்த்தம்? ஆளுகை செய்கிறோம். ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர் இயேசு உனக்கு ஆண்டவராக இருப்பாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யப்படும். ஆண்டவர் இயேசு உன் குடும்பத்துக்கு ஆண்டவராக இருப்பாராக இருந்தால் அவர் உன் குடும்பத்தை ஆளுகை செய்யப்படும். சபைக்கு ஆண்டவர் தலைவராக இருப்பார் என்றால் ஆண்டவர் இயேசு சபையை ஆளுகை செய்ய வேண்டும். ஆகவே மேகம் போன்ற இத்தனை திரதான சாட்சிகள் நம்மை சொல்கிறது. அவர்களை நாம் கவனித்து பார்க்கணும். நமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து வெற்றிகரமாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்க பரிசுத்தவான்களை நாம் சீர்நோக்கி பார்க்கிறது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, திரும்ப படிக்க 12:1 திரும்ப வாசிக்க எப்படி
படிக்கணும்
முடிமான அளவுக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் பாடமாக்குங்க, பை ஹார்ட் பண்ணு. எத்தனை வசனம் நீங்க பாடமாக்கி வச்சிருக்கீங்க வசனம் இருதயத்தில்? ஹலோ, சொல்ல முடியும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான் வசனத்தை பாடமாக்கி சொல்லி கொடுக்க சொல்லி இயேசு சொன்னாரா? வளர்ந்த நாம் ஏன் தேவனுடைய வார்த்தைகளை நாம் மனப்பாடம் பண்றதில்லை? சொல்லுங்க. வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தே அவர்கள் அதை அந்நிய காரியமாக எழுதினார்கள். விலை கொள்ளுங்க, எல்லா விலை கொள்ளுங்க. வேதத்தில் இருக்கிற வேத வார்த்தைகளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு என்பதை நீங்க மறக்கக்கூடாது. வேற எந்த ஒரு புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைக்கும் இந்த மகத்துவம் கிடையவே கிடையாது. அவதான் ஆண்டவர் சொன்னார், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், நான் அவைகளை எழுதி கொடுத்தேன், என் ஜனங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஹிருதத்திலிருந்து நான் எழுதி கொடுத்தேன். ஆனால் என் ஜனங்களோ அவைகளை அந்நிய காரியமாக எழுதினார்கள். நான் கேட்கிறேன், உங்க எத்தனை பேர் வீட்டில் வேதம் அந்நிய புத்தகம் போல இருக்கு? சண்டே டு சண்டே வி ஆர் கேரிங் தி பைபிள். ஈவன் சம்படி சில பேருக்கு பைபிளை கொண்டு வர்றதுக்கே வக்கமாக இருக்குது. இது எவ்வளவு பெரிய துக்கம் என்பதை யோசிச்சு பாருங்க. அருவறுப்பான காரியங்களை எல்லாம் செய்யும் போது நமக்கு வெக்கம் இல்லை, ஆனா ஆண்டவருடைய வேதம் கத்த நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தை சபைக்கு வரும்போது ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது அதை சுமந்து கொண்டு வளர்த்தானா நமக்கு வெக்கம். என்னே வேதனை இதை நினைச்சால் எவ்வளவு துக்கமும் வெக்கமுமாக இருக்குது பாரு. ஆண்டவருடைய வேதம் அது மகத்துவமானது. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். அவன் கருமான தேவனுடைய ஜனமே, நீங்களும் வேதத்தை படிக்கணும், மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தை படிக்கணும் சொல்றீங்க? வந்தது புத்தத்தை எடுத்து படி, அந்த டியூஷனுக்கு போறோம், இந்த டியூஷனுக்கு அனுப்புறோம். நான் இவைகளை சொல்லிட்டே இருப்பேன். நீங்க கேட்கறது கேட்காம உங்களை பொறுத்தது. ஏன் தெரியுமா நான் சொல்ற கேளுங்க, ஐ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என் எஜமா எனக்கு ஒரு வேலை போட்டிருக்கார், இந்த வேலையை நீ செய்ய சொல்லி எனக்கு சொல்லியிருக்கார். அப்ப நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் என்ற மனசுல தருகிற வார்த்தைகளை சொல்லி சொல்லிட்டே இருப்பேன். நீங்க கேட்கறதும் கேட்காததும் உங்களை பொறுத்தது. ஆனா ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக நான் நின்று ஆகும் என்பதை மறக்க கூடாது. இந்த வார்த்தைகளை வச்சுத்தான் ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க போறா என்பதை நீங்க மறுக்க முடியாது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேளாதவர்கள் போல இருக்கிறது ஒரு வேதனைக்குரிய காரியம். அவன் உங்களை அன்பாக கேட்கிறேன், எத்தனை பெற்றோர் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? என்றைக்காவது உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து என் மகனே என் மகனே ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து வாசி படி, அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிய நீ சொல்லியிருக்க. அப்படி நீங்க சொல்லாவிட்டால், அப்படி நீங்க செய்யாவிட்டால், நீங்கள் தாய் தகப்பன் என்கின்ற அந்த பொறுப்பில் இருந்து தேவனுக்கு முன்பாக தவறுகிறீர்கள் என்று தவறாம நான் சொல்றேன். ஏங்க பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கிற அவ்வளவு பொறுப்பு விருப்பு நமக்குள்ள இருக்குது. ஆண்டவருடைய வேதத்தை படிக்க வைக்கணும் என்கிற அந்த விருப்பு நமக்குள்ள ஏன் செண்டாவதாக போகுது? நாளைக்கு பிள்ளைகள் படித்து பட்டதாரியாகி பாதாளம் போயிடக்கூடாது. பாருங்க நான் சொல்றேன், சபையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தான் நல்லா படிக்கணும் ஆண்டு மண்டார். சபையிலிருக்கு எல்லா பிள்ளைகளும் படிச்சு ஒரு நல்ல டாப் பொசிஷனுக்கு வரணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்க. ஆனா படிப்புக்கு முதல் ஆண்டவர் இயேசுவை நாம வச்சே ஆகணும். முதலாவது தேவன், இரண்டாவது எஜுகேஷன், கல்வி என்பது இரண்டாவது, முதலாவது ஆண்டவர். ஆக நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் சிறு வயதிலிருந்தே விசுவாசம் வளர வேத வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் அவர்களுக்குள்ள விதைக்கிறதுக்கு மறவாதே. பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய விதத்திலே அவனை நடத்தி முதிர் வயதிலும் அவன் அதை கைவிடாதிருப்பான். ஆகவே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கடத்த தவறுமாக இருந்தால் நாம் தவறு செய்தவர்களாக இருப்போம். அதாவது நம்மோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கை முடிந்து போயிடக்கூடாது, நம்மோடு ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் முடிந்து போகக்கூடாது. நம்முடைய சந்த என்ன கேளுங்க, ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்றேன் கேளுங்க, இந்த ஆண்டோட எப்படி ஜெபிக்கிறது தெரியுமா? எந்த விசுவாசம் பெற்ற பிள்ளைகளுக்குள்ள மாத்திரம் இல்ல, சந்ததி இயேசுவே நீர் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் என் சந்ததி உண்மை சேமிக்கணும் நான் எப்பயோ ஆண்டவர் ஜெபிக்க துவங்கி மண்டாது கர்த்தருக்கு நான் சொல்றேன். என்ற பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, இயேசுவே நீர் வரும் வரைக்கும் என் சந்ததியும் உண்மை சேமிக்கவும். சோ வி ஹேவ் டு, நாம் ஒரு தாக்கத்தை சந்ததிக்குள்ள ஏற்படுத்தும். ஏனென்றா நமக்கு முன்பாக நம்முடைய பெற்றோர்கள் விக்கிரக ஆராதனைகளுடைய காரணமாக இருந்து எப்படியும், ஆனா ஆண்டவருடைய கண்கள் நமக்கு கிறக்கு கிடைச்சு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனா நமக்கு பிற்பாடு நம்முடைய சந்ததியும் ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடக்கூடாது. நம்முடைய சந்ததி நமக்கு பிற்பாடு ஒரு ஒரு அஞ்ஞானிகளை போல கடவுள் இல்லைன்னு சொல்ற கம்யூனிசத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஆகவே பெற்றோராகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் வேத வார்த்தைகளை வாசிக்க சொல்லி, வேதத்தை படிக்க சொல்லி, ஆண்டவருடைய விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாம் ஜெபிக்கணும், முயற்சியோடு பாடுபடணும். நாம் எத்தனை பேர் இதில் முயற்சி செய்யறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அறிவார், காட் நாஸ் எவ்ரிதிங். நாளைக்கு பிள்ளைகள் வளர்ந்து விசுவாசம் இல்லாம போயிட்டு சொல்லி போறோம், நாம் ஐயோ பிள்ளைகள் விசுவாசம் இல்லாம நம்ம கழி விட்டு நம்ம கவலைப்படாது, ஆண்டவரே கை விட்டுட்டு சொல்லக்கூடாது. Take your responsibility. உன் பொறுப்புல சரியாக இரு. பிள்ளைகளை நான் வாழுகிற உலகம் பக்தி இல்லாத உலகம்,
அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய சந்ததியை நாம் இழந்துடாதபடி பிள்ளைகளுக்கு வேதத்தின் மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்றால் அந்த வேத வாக்கியங்கள் வேத வார்த்தைகள் தான் பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு நன்றா விளையா கொள்ளுங்க. நீங்க அனுப்புகிற பிள்ளைகளுடைய ஸ்கூலில் அங்க அவவிசுவாசத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெரும்பான்மை. நான் உங்களுக்கு போட்டு சொல்லிருக்கேன், திரும்ப பொருத்தமா இருக்கிறேன். ஒரு தடவை இது ஒரு உண்மையான சம்பவம் நடந்தது சார். ஒரு தடவை ஒரு தகப்பனார் தடவை கூட்டிட்டு வந்தார். பிள்ளை ஸ்கூல் நடந்த காரியத்தை தாக்கப்பட்டு போய் தாய்க்கு போய் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு தெரியுமோ? அங்கே பிள்ளைக்கு குரங்கில் இருந்து மனுஷன் தோன்றினான் என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாக குரங்கிலை குரங்கு குரங்குக்கு வரமாக்கி குரங்கில் இருந்து டெவலப் பண்ணி கொண்டு மனுஷனாக மாத்தியிருக்கான். அது சில பேர் இதான் பரிணாம கொள்கைன்னு சொல்லுவார்கள், டாவின் தத்துவம். அது குறித்து நான் சொல்லுவேன். ஆனா கவனிங்க, குரங்கில் இருந்து மனுஷன் தோன்றான்னு சொல்லி குரங்கில் இருந்து படிப்படியாக டெவலப் பண்ணி மனுஷனை கொண்டு விட்டுருக்காங்க. இதை என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்கூல்ல பிள்ளைக்கு அதை படிப்பிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூல்ல இதை படிப்புகிறார். எல்லா ஸ்கூல்ல படிப்புகிறாங்க தெரியாது, நான் கேள்விப்பட்டதை காரணம் சொல்றேன், கவனமா இருக்கு. பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்க, குரங்கில் இருந்து மனுஷன் தோன்றினான். அப்படி என்ன, இறைவன் ஆண்டவர் கர்த்தர் மனுஷனை படைத்தார் என்கின்ற மிகப்பெரிய சத்தியம் புதைக்கப்படுகிறது. அந்த பிஞ்சு உள்ளங்களிலே குரங்கில் இருந்து மனுஷன் தோன்றினான் என்கின்ற தத்துவம் விதைக்கப்படுகிறது. அவன் இந்த பிள்ளைகள் அதையே மனதில் வச்சு அஞ்ஞானிகளாக கடவுள் நம்பிக்கை அட்டவளாக வளர்ந்து வர்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. ஆகவே அந்த குரங்கை கீறி கடைசி மனுஷனை கீறி அங்கே டீச்சர்ஸ் விளங்கப்படுத்தின அந்த காரியத்தை அந்த பிள்ளை வந்து தகப்பனுக்கு சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்கு தெரியுமா, அப்பா அவங்க சொல்ற காரியங்களை பார்த்தா எனக்கு சரி போல தோணுது. எப்படி அவ்வளவு அழகாக தத்ரூபமாக அதை படிப்பிக்கிறாங்க. குரங்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி என்னத்தை படிப்பிக்கிறாங்களோ என்னத்தை சொல்றாங்களோ என்ன அறிவு எனக்கு தெரியாது. ஆனா அதை சொல்லி பிள்ளைகளது உண்மை என்று அறியத்தக்கதாக அறிகிற உண்மைகள் என்று நம்புற அளவுக்கு அதை டீச் பண்றாங்க. பிள்ளைகளை இருதயத்திலே குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தவன் என்ற தத்துவத்தை அந்த பரிணாம கொள்கை சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே விதைக்கிறான். ஆகவேதான் இந்த தேசத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் கடவுள் இருக்கிறாரா என்று கேள்வியோடு இருக்கிறான். கடவுள் இல்லை என்று மதிகேடம் தன் இருதயத்தை சொல்றான். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் மிகப்பெரிய ஒரு முட்டாள்வார். கொஞ்ச நாளைக்கு நம்ம அனிவர்சரி ஆராதனைக்கு முதல் நினைக்கிறேன் ரெண்டு மூணு பிள்ளைகள், ஒரு வெள்ள பிள்ளைகள் வந்துதான். அதுல வந்து என்ன காட்சி எடுக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்ற கேட்டதான் அவனுக்கு. அப்ப நான் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டு உன் கையில மடிக்குடு காட்டியிருக்கிறேன். சரி, இது எப்படி வந்தது? யாரோ ஒருவர் இதை உருவாக்கி இருக்கிறார். நீ ட்ரஸ்ட் பண்ணிருக்கே, இந்த உடுப்பு எப்படி வந்திருக்குது? யாரோ ஒருவர் இதை உண்டாக்கி இருக்கார். உண்டாக்கிற ஒருவர் இல்லாம எந்த ஒரு பொருளும் தானாக வராது. படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்ற காரியம் இலகுவாக விளக்கப்பட நம்புறேன். உண்டாக்கப்பட்டது ஒன்று இருக்குமாக இருந்தா அதை உண்டாக்குன ஒருவர் இருந்தே ஆகணும். ஹலோ, உண்டாக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்குமெண்டா அதை உண்டாக்குன ஒருவர் இருந்தே அடைஞ்சு பாருங்க. பிளவர்ஸ் இது ஆர்டிபிஷியல் தான், ஆனா இது தானாக வானத்திலிருந்து விளையில பூமியிலிருந்து முளைக்க இல்லை. இதை யாரோ ஒருவர் உற்பத்தி செய்திருக்காங்க, இது சந்தேகம் இல்லை. நீங்க போட்டிருக்க உடுப்பு யாரோ ஒருவர் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஷூ ஓ மணிக்கூடோ ஓ போட்டிருக்க செய்யறோ மற்றவர் எடுத்து யாரோ உருவாக்கி. ஆகவே எல்லாமே ஒருவரால உண்டாக்கப்பட்டிருக்கிறது போல மனுஷனும் தானாக வானத்திலிருந்து விளையில பூமியிலிருந்து முளைக்கல, எந்த மரத்திலிருந்தும் பறிக்கல, மனுஷனை தேவனே உருவாக்கினார். இது மாற்ற முடியாத சத்தியம். நம்பினா நம்பு, நம்பாட்டபடி இது சத்தியம். நீயும் நானும் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை என்பதனால ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகிடுமோ? நோ. என கவனிங்க, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு யாப்பு, அரசியல் யாப்பு இருக்கு. அதை பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவார். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அரசியல் ஜாப் இருக்குது. அந்த ஜாப்பின் அடிப்படையில தான் அந்த தேசங்கள் இயங்குது. பாருங்க, அந்த ஜாப்பின் அடிப்படையில் அந்த தேசம். இது போல நம்முடைய ஆண்டவருடைய அழிவில்லாத ராஜ்யத்துக்கும் ஒரு யாப் இருக்குது. அதுதான் நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிற பரிசுத்த வேதாமொழி சத்தியத்தின்படி சொல்றேன். இன்னும் ஒரு காரியம் சொல்ற கேளுங்க, தேசத்தில் இருக்கிற சட்ட திட்டங்கள் அரசியல் பெரும்பான்மையின பாராளுமன்றத்தில் வைத்து ஒருவேளை சட்டத்தை காலத்துக்கு காலம் மாத்திட்டு போகலாம். ஆனால் ஆனால் அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் எழுதி கொடுத்த சட்டத்திட்டமாகிய நம்முடைய கைகளில் இருக்கிற பரிசுத்த வேதமத்தை ஒருபோதும் மாற்றவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கருபட சொல்லுவார காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும், விசுவாசத்தை கூட்ட. ஸ்கூல்ல அவங்க என்ன சொல்றாங்க தெரியாது, ஸ்கூல்ல போற பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு தெரியாது. என்ன கவனிங்க, வீட்டில பிள்ளைகள் இப்பதான் இதெல்லாம் இதுதான் போறேன் பாருங்க, இதெல்லாம் எனக்கு முந்தி தெரியல, இப்பதான் அனுபவம். இப்ப நம்மோடு பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் பார்க்க ஸ்கூல்ல பிள்ளைகள் அதிக நேரத்தில் செலவழிக்கிறார். எல்லா பிள்ளைகளும் தெரிய போது டாப்பா எனக்கு 8 மணிக்கு பிள்ளை போறாங்க, 4 மணிக்கு திரும்பி போறாங்க. 8 hours they are spending their life in the school. சோ அங்க இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டவங்களா சொல்ல முடியாது. அவங்க அங்க இருக்கிற கதைகள், அங்க இருக்கிற காரியங்கள், சம்பவங்கள் எல்லாம் அந்த பிஞ்சு உள்ளங்களே ஊறுது. அவை இவைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை பாதிக்காதபடி பெற்றோராக நாம் இந்த பொல்லாத உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்திருந்த கத்தராய் இயேசு கிறிஸ்து முன்பாக நிலைநிறுத்துறது உன்னுடைய இந்த பொறுப்பல்லவா யோசிப்பார். அப்படி இல்லாட்டா நாம் கத்தர் முன்பாக நம்முடைய பொறுப்புல தவறவளாக இருப்போமே. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைகளை குறிச்சு கணக்கு கொடுக்க முடியாது சொல்லாமலே புரியுது, சிலருக்கு சொன்னாலும் புரியுது. பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்க பக்தியாக வாழ வைக்க நாம் எடுக்கிற முயற்சி என்ன, இதுவரை என்ன செஞ்சிருக்கு யோசிச்சுப்பார். காலை எழுந்து ஸ்கூல்ல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், வாராங்க, கொஞ்சம் வீட்டு இந்த டிவி பாக்குறாங்க, சாப்பிடுறாங்க, படுக்கிறாங்க, திரும்ப காலை எழுப்புறாங்க, போறாங்க, வாராங்க. பிள்ளைகளுக்கு அதுக்கிடையில பார்த்தா அந்த டியூஷன், இந்த டியூஷன், அங்க படிக்கணும், இங்க படி படிப்பு. ஆனா நாம எந்த அளவுக்கு கத்தருக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு முயற்சிக்கிறது சிந்திச்சு பாருங்க, யோசிப்பார். டியர் பேரண்ட்ஸ், டோன்ட் லூஸ் யுவர் சில்ட்ரன், தட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி. உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து என்பதை மறந்துடாது, அதை இழந்துடாது. காசும் பணமும் கட்டமும் இருக்கும் போகும், ஆனால் கத்தர் உங்களுக்கு தந்த பிள்ளைகளை இழந்துடாதபடி ஜாக்கிரதார். மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சியை நம்மை சூழ்ந்திருக்குது, அவர்களிடத்தில் இருந்து நாம் காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். சரி, பிறகு திரும்பபடி 12:1
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே
பொறுமையோடு இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிற தலைப்பிலே நான் ஆண்டோட வார்த்தையை கேட்கிறேன். கவனிங்க, சோ நமக்கு முந்தி ஓடின பரிசுத்தவான் கிட்டத்தில் இருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொண்டது நமக்கு மிகவும் ஏற்றதும் நன்மையுமாக இருக்கு. சோ அப்படி நாம் பார்க்கும் போது பலரை நான் பார்த்தேன், ஆனாலும் நமக்கு இருக்கிற நேரத்துக்கு தக்கதாக ஒரு சிலர சில முக்கியமான சில சம்பவங்களை நாம் பார்த்து நாம் கத்தருக்குள்ள நாம் ஒப்புக் கொடுத்து போறது நமக்கு ஏற்றதாக இருக்கும்போது கத்தருக்குள்ள விசுவாசம் ஆண்டோட பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாட்டும். ரைட், என்னதான் வரிகள் இருந்தாலும் முறைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா, எல்லாரும் படிக்கும் ஆதியாகமம், எல்லாரும் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22-24 மட்டும் படிக்க, ஆதியாமம் சீக்கிரம். ஆதியாமம் 5வது அதிகாரம் 22-24 வரை.
ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான்.
சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும் போது காணப்படாமல் போயிட்டான். அங்க சொல்றது
தேவன்,
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும் போது காணப்படா போன. எங்க காணப்படா போன? உலகத்துல காணப்படாம போயிட்டான். அதாவது இன்னும் சொல்ல போனா காணப்படாம போனா சொன்னா தேவனுடைய கண்களை காணப்படா போனவன் அல்ல, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும் போது அவன் காணப்படா போற. அவன் காணப்படா போனதுக்கு காரணம் என்ன? தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் காணப்படா போட்டான். யாருக்கு காணப்படாம போயிருக்கிறான்? உலகத்தின் கண்களை காணப்படாம போயிருக்க. அது மட்டுமல்ல, அவ சொந்த மனைவி பிள்ளைகளுக்கும் காணப்படாம போயிருக்க. கவனிங்க, ஒரு நாள் ஆங்கில வேதம் சொல்லப்படுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டுதான் தமிழ் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில மொழியை பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவர் தேவனோடு நடந்தான் அப்படி. என்ன நினைக்கிறா, ஒரு நாள் வழக்கம் போல ஆண்டவரும் ஏனோக்கும் ரெண்டு பேரும் நடந்துட்டே இருந்தாங்க, பேசிக்கொண்டே போனாங்க. ரெண்டு பேரும் பேசி பேசி நெடுத்தூரம் போயிட்டாங்க. அதிக தூரம் நடந்து ரெண்டு பேருமே பேசி பேசி கொண்டு நடந்து அதிக தூரம் போன போது ஆண்டவர் ஏனோக்கு பார்த்து சொன்னார், ஏன் மிஸ்டர் ஏனோக்கு வாப்பா என் வீடு பக்கத்துல இருக்கு அங்க போறோம் வாங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் ஏனோக்கு கூட்டிட்டே போயிட்டார். இப்ப ஏனோக்கு காணல, இப்ப மனைவி கேடுறாள் கதறாள், ஐயோ கிட்ட கணவனை காணவில்லை, பிள்ளைகள் அங்கலாக்கிறார்கள், ஐயோ கிட்ட அப்பாவை காணவில்லை. ஏனென்றால் தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியால் அவன் காணப்படாது. என்ன கவனிங்க, எதனால ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி பார்த்தா விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் சொல்லப்பட்டது. இப்ப ஏனோக்கு நான் கொண்டு வந்தது காரணம் தெரியுமா, மேகம் போன்ற இத்தர தரதான சாட்சிகள் என்கின்ற வரிசையிலே ஏனோக்கு நான் கொண்டு வந்ததை காரணம் என்னவென்றால் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரையும் குமாரத்தையும் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹலோ, அப்படி இருக்கா பைபிள் பாருங்க. அவர் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் போது, தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். அப்ப நான் என்ன சொல்ல வர தெரியுமோ, கவனிங்க, ஏனோக்கு பார்த்து நம்ம கேட்டா குடும்ப வாழ்வு, ஹலோ சொல்ல, குடும்ப வாழ்வு தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு தேவனோடு நடக்கிறதுக்கு ஒரு தடையே இல்லை என்று ஏனோக்கு தெளிவாக சொல்வார். ஆனா இன்றைக்கு அநேக கணவன்மாரோ அல்லது தாய் தாய்மாரோ தகப்பன்மாரோ தேவனோடு நெருங்கி உறவாட, தேவனோடு நடக்க, தேவனோடு நேரம் செலவழிக்க குடும்பம் என்கின்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தடவை பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு தாய் பார்த்து தாயோடு பேசினேன், பிள்ளைகளை ஏன் ஆலயத்தை கூட்டிட்டு வாரீங்க இல்ல கத்திரத்தை கொண்டு வாரீங்க சொன்ன போது அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா தான் தெரியல, தர உங்களை குறை சொல்ல எனக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு, அது என் மனசுல இருக்கு, தர உங்களை குற்றப்படுத்தல, அது என் மனசுல இருக்கு. தெரியுமா, குடும்ப வாழ்வு தேவனை தேடுறதுக்கு ஒரு தடை அல்ல, பிள்ளைகள் கத்தரால வர சுதந்திரம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான். அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு தேவனால அருளப்பட்டிருக்க, தேவன் தந்த நன்மைகளையே தேவன் தேடுவதற்கு ஒரு தடையாக நாம மாற்றிவிட்டார். ஹலோ, நான் சொல்றி, நன்மைகள் குடும்ப வாழ்வும் தேவனை தேடுவதற்கு தடையா இருக்கும். ஆகவே தயவு செய்து, ஐயோ எனக்கு பிள்ளைகள் இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, ஆகவே எனக்கு ஆண்டவரோடு நெருங்கி உறவாட முடியல, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முடியல, கத்தோடு நடக்க முடியல, அப்படி அப்படிலாம் தயவு செய்து சொல்லாது. எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கேன், நானும் ஆண்டவோடு உறவாடுறேன், கத்தர ஊழியத்தை செய்யறேன், தேவனோடு நடக்கிறேன். ஆகவே குடும்ப வாழ்வு தேவனை தேடுவதற்கு ஒரு தடை இல்லை, ஆகவே பிள்ளைகளையோ குடும்ப வாழ்க்கையோ தயவு செய்து கர்த்தரோடு நடக்கிறதுக்கு தேவனை சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு காரணமாக கொண்டு அடுக்கிறது தேவனுக்கு துக்கப்படுத்துற ஒரு காரியம். இன்னைக்கு பல என்ன சொல்றார்கள், என்ன செய்யறது எங்க குடும்ப சூழ்நிலை ஆண்டு, சரி சரியப்பா, நமக்கு சில நேரத்தில் எதிர்பாராமது, நம்முடைய குடும்ப வாழ்வில் சில நெருக்கடிகள், கடினமான நேரங்கள், வேலை நெருக்கடிகள் வாரது இயல்புதான். சரி, ஒரு நாளைக்கு நாம ஆண்டவரை தேடாவிட்டாலும், ஒரு நாளைக்கு ஆண்டவரை முகத்தை தேடாவிட்டாலும், செபிக்காட்டாலும், கத்தாலும், அடுத்த நாளாவது எப்படியாவது நாம திரும்ப ஆண்டோட சமூகத்தில் வந்துடணும். ஐயோ இன்றைக்கு ஆண்டவரத்தில் போகலை, ஐயோ இன்றைக்கு ஆண்டவரை தேடையிலே, ஐயோ இன்றைக்கு ஆண்டவரத்தில் மண்டாரையிலே, ஐயோ இன்றைக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில், இப்படிப்பட்ட ஒரு ஒரு துக்கம் நமக்குள்ள எப்படியாவது இருக்குதா? இதைத்தான் குறிந்தே சொல்லப்பட்டிருக்கிறது, லவீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும். தேவனுக்கேற்ற துன்ப துக்கமோ அது மனம் திரும்புதலையும் ஜீவனையும் கொண்டிருமா. இன்றைக்கு ஜெபிக்கையிலேயே, இன்றைக்கு ஆண்டவருடைய வேதத்தை படிக்கையிலேயே, ஒரு ஆத்மாவுக்கு ஆதாயம் பண்ணையிலே, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கையிலே, கத்தர் தேடையிலேயே இப்படிப்பட்ட துக்கம் நமக்குள்ள இருக்குதா? இது தேவனுக்கு சோரோ மற்றது கோட்லி சோரோ. ஆனா இன்றைக்கு அநேக தேவன பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் லவ்வீக துக்கம், அதாவது உலக கவலைகள். இந்த உலக கவலைகள் விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிற கிருமிகள் என்பதும் மறக்கக்கூடாது. நான் முதல் சொல்றது போல எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்குதாங்க, எல்லாரும் படியில சொல்ல முடியாது. கேளுக்கு நான் ஒரு பையன், எனக்கு பாசிட்டி, ஐ ஹேவ் ப்ராப்ளம், பட் எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை பார்க்க என்ற ஆண்டவர் பெரியவர் என்பது எனக்கு நல்லா தெரியும். அதாவது பிரச்சனை இல்லாம வாழ்க்கை இல்லை என்பது நாம உணர்ந்து கொள்ளும்.
ஆனா எல்லா பிரச்சனையும் பார்க்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகப்பெரியவராக இருக்க ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்பட்டார். ஆகவே தயவு செய்து பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்திராதீங்க. குடும்ப வாழ்க்கையை தேவனை தேடுவதற்கு, கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவன ஊழியத்தை செய்யறதுக்கு, ஆண்டோட உறவாடுறதுக்கு ஒரு தடையாக தயவு செய்து கொண்டு வராதீங்க. சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். இன்னைக்கு ஏன் நீங்க ஊழிஞ்சீர்கள்? என்ன செய்யறது? எனக்கு குடும்பம், எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு அது இது. ஆகவே ஆண்டர் ஊழியம் செய்யலாம். என்ன சொல்ல தெரியுமா? எல்லா பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வரட்டும், அதுக்கு பிறகு பாப்ப ஓடி வச்சிருக்கும். என்னவே சொல்ல சொல்லுவாங்க, குடும்ப பொறுப்பு இருக்குது, கடன் இருக்குது, அதை எல்லாத்தையும் உழைச்சி தீர்த்து கட்டட்டும், அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வர சொல்லுவேன். இப்ப அது வரைக்கும் ஆண்டவரே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதெல்லாத்தையும் நான் செஞ்ச பிற்பாடு நான் வாரேன், அதுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை வரும். அப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனை கொஞ்சம் தீரத்துக்கும் அதுக்கு பிறகு நான் வாரேன்னு சொல்லுவேன். சொல்லும் போது ஒரு காரியம் ஜாபத்தில் வரும். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட தபர் இது நடந்த உண்மை சம்பவம். ஒரு நபரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். அவர் குடும்பஸ்தரோ எனக்கு அது சரியா தெரியல. ஒரு நபரை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார். ஆனால் அவரோ அந்த காரணத்தை சொல்லி இந்த காரணம் சொல்லி குடும்ப பொறுப்பு கடன் அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் முடியட்டுக்கு நான் வாரன் 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 சொல்லி காலத்தை கடத்திட்டே இருந்தார். இப்ப ஒரு அளவுக்கு வயசும் போயிட்டு திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு வியாதி நோய். அந்த நோய் மரணத்தின் விளிம்பிலே கொண்டே வரைவிட்டார். இப்ப ஊழியக்காரங்கெல்லாம் போறாங்க ஜெபிக்கிறது, கூப்பிடுறாங்க ஊழியக்காரங்களை, கூப்பிடுறாங்க ஊழியக்காரர்கள், கூப்பிடுறாங்க எனக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, ஏசியில சோமாக்கணும். ஊழியக்காரர் தான் கூப்பிடுங்க, கூப்பிடுறாங்க, வராங்க ஊழியக்காரர் வந்து. அப்ப ஒரு ஊழியக்காரன் பேர் நான் சொல்ல விரும்பல, அவரே சொல்ற அந்த வாயால அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரன் அந்த சூவீனமாக இருந்த அந்த நபருக்காக ஜெபிக்கிறதுக்கு போய் கிட்ட நின்று அந்த ஊழியக்காரன் அந்த குறிப்பிட்ட நபருக்காக ஆண்டவரே மண்டானார். ஆண்டவரே இந்த சகோதரிக்கு உயிர்ப்பித்து கொடுங்க. அந்த ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கிறதுக்கு முதல் அந்த நபர் ஊழியக்காரன் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்லுங்க, எனக்காக ஜெபமனுங்க, இயேசு எனக்கு உயிர்ப்பிச்ச தந்தா என்னை சுகமாக்கினா என்ற வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்து சாகம் வரைக்கும் இயேசுக்கு ஊழிய செய்ய வேண்டாம். இப்ப இவர் வந்த ஊழியக்காரன் இதை கேட்டு ஆண்டவரே இந்த நபர் இப்படி சொல்றான், தயவு செய்து அவனுக்கு உயிர்ப்பிச்ச கொடுங்க, அவனை குணமாக்குங்க, அவர் உமக்கு அர்ப்பணிச்சு ஊழிய செய்யும் சொல்ற, தயவு செய்து நாட்களை கூட்டிக் கொடுங்க ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனோட பேச ஆரம்பித்தார். இப்ப ஆண்டவர் சொன்னாரா, இனிமே இவருக்கு ஒரு காலத்தை கூட்டிக் கொடுக்க என்னால முடியாது, அவருடைய காலம் கடந்து போய் நான் அவருக்கு கொடுத்த காலங்களும் நான் அவருக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களும் முடிவடைந்து, இனிமேல் அவருக்கு காலத்தை நேரத்தை சந்தர்ப்பத்தை கூட்டிக் கொடுக்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டார். வேற ஒன்று செய்ய முடியாது. அவர் ஏதோ அவர் கேட்டதுக்காக ஜெபிச்சுட்டு வந்தாரு. பிற்பாடு அவர் என்ன கவனிங்க, இவர் கதையிலே ஒன்னு நடந்த காரியம் ஏன் தெரியுமா? ஒண்ணு நினைச்சிருக்கணும், நம்முடைய விசுவாச துடிப்பு எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எவ்வளவு காலம் ஜீவிக்கணும், எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்குது. ஆகவே இதை அறிந்து உணர்ந்து தயவு செய்து வீரம் பேசாமல் பெருமை பேசாமல் நம்மளை தாழ்த்தி நம்ம படைச்ச ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு தேவ திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிப்பதே நம்முடைய வாழ்வில் மிகவும் மேலானது என்பது நாம் மறந்து. அவர்கள் கருமானங்களே ஏ நோக்கி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான், நல்ல குடும்பஸ்தனாக இருந்திருக்கான், குடும்பத்தை நடத்தியிருக்கான், மனைவிக்கு நல்ல புருஷன் நடந்திருக்கான், பிள்ளைகள் தகப்பனாக இருந்திருக்கான், குடும்பத்தை நடத்தியிருக்கிறான். ஆனா அவனுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கோ தேவனோட ஊழியத்தை செய்யறதுக்கோ ஆண்டோடு உறவாடுறதுக்கோ குடும்பம் ஒரு தடையாக இருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு வரணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நமக்கு முந்தி ஓடின பரிசுத்தவான்கள் அவர்கள் எப்படி இருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க என்பதை நாம் கொஞ்சம் சீதூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருத்திக் கொள்வது நல்லது. நாம நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், நாம நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே, இடையில விட்டுறக்கூடாது. கவனிங்க, ஒரு காலத்தில் நல்லா ஓடி வச்சுட்டாங்க, இன்றைக்கு ஆக்களுக்கான கேட்டா அது இது இதை அடிக்கிட்டே இருப்பான். நான் சொல்ல கேளுங்க, இப்ப நமக்கு அந்த இந்த காரணங்களை காட்டலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளைக்கு இந்த கேள்வி நம்மளை கேட்கும் பொழுது நாம என்ன சொல்ல போறோம், என்ன காரணத்தை அடிக்க போறோம்? நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த காலங்கள், நேரங்கள், வசதிகள், சுகங்கள், பலங்கள், வாய்ப்புகள், வசதிகள், சோ டோன்ட் லூஸ் எனிதிங். ஆண்டவருக்கு என்று பிரயோஜனப்படுத்த ஆகவே நான் எனக்கு நேரப்பட சொல்லுங்க. ஏன் நோக்கி கேட்டா அவர் சொல்லுவாரு, குடும்ப வாழ்க்கை என் தேவனோடு உறவாடுறதுக்கு எனக்கு ஒரு தடை இல்லை. தயவு செய்து தேவனோடு சஞ்சரிக்க, தேவனோடு உறவாட குடும்பத்தை ஒரு தடையாக கொண்டு வராதுங்க. காரியங்களை சரிப்படுத்துங்க, கர்த்தரோடு உறவாடுங்க, ஆண்டோர் நடவுங்க, தேவனை தேடுறதுக்கு நேரத்தை செலவழிங்க, கர்த்தர் ஊழியத்தை செய்யறதுக்கு நேரத்தை செலவு. அதே நேரத்தில் இதே நீங்க கவனிக்கணும், ஊழியம் 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 என்று சொல்லி குடும்பத்தையும் கவனிக்காம விட்டுறக்கூடாது. அதை நீங்க கவனிக்க, குடும்பத்தை கவனிக்கணும், தேவனோடு உறவாடு, அப்புறம் ஓரத்துக்கு போயிடக்கூடாது. சிலர் வந்து குடும்பத்தை கவனிக்கிறது, பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்களா, படிக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, தேவனை தர்றாங்களா, அதை குறித்து பாக்குறல. வீட்டுல மனுஷன் எப்படி இருக்காரு, வீட்டுல காரியங்கள் எப்படி போய் நடக்குது போகுது, அதை குறித்து கவனிக்காம எப்பயும் ஊழிய முடியும் அப்படி போறது நாம் ஒரு ஓரம் என்பதை மறக்கணும். நாம் ஒரு சமநிலை கிறிஸ்தவனாக ஏதாவது உண்டை மாத்திரம் உசத்தி கொண்டு மற்றதுக்கு நாம கீழே விழாபடி நாம் ஒரு சமநிலை கிறிஸ்தவனாக இருப்பது மிக ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ் என்பதை நாம் வரக்கூடாது. அவர் தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க, ஏனோக்கு கேடிகளா இருந்தா அவனுக்கு குடும்ப வாழ்வு தேவனோடு உறவாடவோ தேவனோட ஊழியை செய்யறதுக்கு ஒரு தடையா இல்ல. இந்த நிலைமைக்கு நீங்கள் நானு வரணும், ஆண்டோட பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாரு. சோ இப்படி சொல்லிக் கொண்டு போறா எனக்கு நேரம் போயிடும். கண்ட்ரோல் பயந்துட்டான் நமக்கு நேரம் நம்மை கட்டுப்படுத்துறபடியால அதுக்கு முன்பு முந்தின அதிகாரத்தை படிக்க, நாலாம் அதிகாரத்தை படிக்க, நாலாம் அதிகாரம் ஆதியாக நாலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிக்க சீக்கிரம்.
ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆவேலை பெற்றால் ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தைகளின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
முதலாவது பரிசுத்தவா ஆவேலை குறித்து வேதம் பார்க்கிறோம், என்ன தெரியுமா, அவன் விசுவாசத்தினாலே உயர்ந்த காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்தான் சொல்லப்படும். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு அடிப்படையாக நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. பை ஃபெய்த் விசுவாசத்தினாலே காயின் பார்க்க ஆவேல் சிறந்த காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தினார். அப்ப காயின் பார்க்க ஆவேல் வேறுபட்டு காணிக்கையில் வேறுபட்டிருந்தது காரணம் என்ன, அவனுக்குள்ள ஆவியனுக்குள்ள இருந்த விசுவாசம், தேவன் மேலே அவனுக்கு இருந்த விசுவாசம் தான் காயிலும் பார்க்க உன்னதமான காணிக்கையை தேவாதி தேவனுக்கு செலுத்துறதுக்கு அடிப்படை என்பது நம்ம மறக்கணும். ஆகவே இது நமக்கு ஒரு நல்ல சாட்சி, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு நமக்கு அடிப்படையாக ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆவேல் ஆண்டவருக்கு மேன்மையான காணிக்கையை செலுத்தினதுக்கு அடிப்பான காரணம் அவனுக்கு தேவன் மேலே இருந்த விசுவாசம். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதற்கு நமக்கு அடிப்படையாக தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும், கர்த்தரை வஞ்சிக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே விசுவாசத்தை நாம கிரியேட் பண்ணி நாம கர்த்தருக்கு காணிக்கணும். என்ன கவனிங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு ஆலயத்தில் எங்க நின்றா தெரியுமா, காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்து பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எல்லாம் வந்துதான் காணிக்க முடியும். நாம கொஞ்ச காலத்துக்கு மேலாம் போய் போய் எடுத்துட்டு வந்தேன், ஆனா இப்ப வந்து நாமளே வந்து போடுறது பொருத்தமான சோதரமாட்டோம் என்ன தெரியுமோ. அப்ப எல்லாரும் வந்து காணிக்க கட்டியில காணிக்க போடும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு நிக்கிறார். பார்த்துட்டு நின்று சரியாக அந்த ஏழை விதவை வந்து ரெண்டு பணத்தை போடும் பொழுது உடனே ஆண்டவர் இயேசு வாயிலிருந்து வார்த்தவர் என்ன சொல்ற தெரியுமா, முந்தி போட்டவங்க எல்லாரும் பார்த்து இவ போட்ட காணிக்கை தான் அதிகம் பண்றாரு. ஆனா அவர் போட்டது என்ன, ரெண்டு பணம். ஒருவேளை அதுக்கு முந்தி வந்து போட்டவங்க ஏராளமான பணத்தை போடுறாங்க, ஆண்டவர் சொல்றாரு அவங்க எல்லாரும் பார்க்க இவ்வளவு அதிகமாக போட்டார். அல்ல கவனிங்க, ரெண்டு பக்கம் இருக்குது, ஒன்று இல்லாமையில இருந்தும் ஆண்டவருக்கு கொடுக்கிறது, மற்ற பக்கம் இருக்கும் போதும் கர்த்தருக்கு உத்தமமாக கொடுக்கிறது. என்ன கவனிங்க, ஏழை விதவைக்கு ஒன்றும் இல்லாத போதும் அவள் கர்த்தரை கொடுத்தார். ஆனா ஆவிடத்தில் கவனிங்க, ஆடு மாடு இருந்தது, இருந்த ஆடு மாடுகளில தலையீட்டுகளை சிறப்பானவர்களை தேவனுக்கு கொடுத்து கொடுத்திருக்காங்க. நான் சொல்ல வர காரியம் என்ன தெரியுமோ, இன்னைக்கு பல இடத்துல பணம் இருக்குது, ஹலோ காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனா கத்திரிக்கண்டு எடுத்து குடிக்கிறதுதான் சிக்கல். கத்தர் ஆண்டவர் சொல்லுவார் அடிக்கடி, பழுதற்றதை கொண்டு வந்து எனக்கு பலியாக செலுத்து, கூணும் குருடும் நொண்டியும் நொடிசலுமானதை கொண்டாத. ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்தும் போது சரியாக செலுத்தணும். அனைவ இடத்துல பணம் இருக்குது, ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிறது சிக்கல் இருக்குது. செல்வத்தில் பணம் இல்லை, ஆனால் இல்லாவிட்டாலும் கர்த்தரை ஆண்டவருக்கு என்று உத்தமமாக காணிக்க கொடுக்கிற உங்களையும் உங்கள் எல்லாருக்காக ஆண்டவர் நான் சோதரம் துதிக்கிறேன். கத்திருக்கின்றி நாம் காணிக்கை செலுத்துவதற்கு அடிப்படையாக நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆகவே ஆவிடத்திலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள சொன்னால், அவன் தலையீட்டுகளை சிறப்பான காணிக்கைகளை விசுவாசத்தினால தேவனுக்கு செலுத்துறான்னு சொல்லி சொல்லப்படும். அவை நமக்குள்ளேயும் இந்த விசுவாசம் இருக்குமா இருந்தால் நாமும் ஆண்டவருக்கு தயங்காமல் கொடுத்து கத்தரிக்குரியதை கத்தரிக்கு நாம் கொடுத்து தேவோட பங்கை நாம் தேவனுக்கு கொடுத்து ஆண்டவர் வஞ்சியாதபடி நாம் இருப்போம். பல்கா தீகஸ் புத்தகம் வாசிக்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம். வஞ்சிக்கலாம் அர்த்தம் என்ன தெரியுமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம், மனுஷன் தேவனை ஏமாற்றலாமா? எதனால மனுஷன் தேவனை ஏமாற்றுகிறான்? காணிக்கையிலும் தசவாகத்தில் இருந்தார். இதை எத்தனை பேர் நாம ஒழுங்காக காணிக்க தசவாக போடுறோம்? அன்றைக்கு விதவை போட்டதை பார்த்த அதே கண்கள் இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்குது. மாற்றம் இல்லை, தேர்ஸ் நோ எனி சேஞ்ச். ஆனா எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறோம்? ஒரு மாசம் தசவாக போடுறோம், இன்னொரு சிறையத்தில் அடுத்த மாசம் விட்டுறோம். கேட்டா நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு கஷ்டமா இருக்குது, கத்தர் அறிவார் என்று சொல்லி புத்துப்பொழி வைக்கிறோம். எனக்கு நமக்கு கஷ்டமில்லாத நேரத்தில் மாத்திரம் தசவாகம் போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? நெருக்கடிகள் பண கஷ்டங்கள் இல்லாத நேரங்களில் தான் நாம தசவாகம் காணிக்க போடுங்க சொல்லி கர்த்தர் நமக்கு சொன்னாரா? இல்லை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நமக்கு நம்முடைய குறைவுகள் நிறைவாக கர்த்தருடைய பங்கையும் பகுதியையும் நமக்கு நெருக்கடியான நேரத்தில் நாம கொடுத்தமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க ஒரு வல்லம். அதுதான் ஆண்டவரில் வச்சிருக்க விசுவாசம். என் குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். தட் இஸ் ரைட். அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர், நான் உண்மையாய் தேடுகிறேன், எனக்கு நெருக்கடி இருக்கு, பண கஷ்டம் இருக்கு, குறைவு இருக்குது, ஆனா நான் உடைய பங்கு நான் போடுகிறேன், என் தேவைகளை சந்திக்கிறேன், வல்லவரா இருக்க நான் விசுவாசிக்க, இன்றைக்கு இல்லாத நாளாட்டி நாளைக்கு என் குறைவை நிறைவாக்குவேன், நான் உம்முடைய பிள்ளைப்பா, நீர் எனக்கு நல்ல மெய்ப்பர், நீர் என் குறைவுகளை நிறைவாக்க வல்லவரா இருக்க தட்டிப்பார். அந்த விசுவாசம் ஆவிலுக்குள்ள இருந்து அவன் தலையீட்டுகளை ஒதுக்கி வச்சுட்டு ஏதோ நொண்டியும் நொடிசனுமானது கொண்டு போடு, ஏன்னா அவனுக்குள்ள இருந்த சரியான விசுவாசம். பட் நமக்குள்ளேயும் சரியான விசுவாசம் வெறுக்கமாக இருந்தால் கத்தோட பங்கையும் பகுதியை உற்சாகமா நான் கொண்டு வருவேன். என்ன சொல்ற கேளுங்க, காணிக்க நேரத்தில் பிள்ளைகள் கொண்டு அநேக பிள்ளைகள் கொண்டு காணிக்க போட்டதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிற சோதரமுட நல்லது. கீபிட்டோம். ஏனடா பிள்ளைகளுக்கு சிறு வயதுல இருந்தே கத்தருக்கு காணிக்க கொடுக்கறது நாம ட்ரெயின் பண்ணணும் பாருங்க. நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி பயிற்றுவிக்கிறீங்களோ அதைத்தான் பிள்ளைகள் பின்னுக்கும் கை கொள்வாட்டு மறக்க கூட. ஆகவே சிறு பிள்ளைகளுக்கு கத்தருக்கு காணிக்க கொடுக்கணும் என்று இப்பயே நாம அவளுக்கு கற்றுக் கொடுத்து அதை பயிற்றுவித்து வரும்பொழுது பிற்காலத்திலே பிள்ளைகள் தாங்களாகவே ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக காணிக்க கொடுக்கிறதுக்கு அது அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கத்தருக்கு காணிக்க கொடுக்கிறதுக்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்து விடுங்க. கடமை போல அல்ல, நீங்கள் அந்த பிள்ளைகளை உருவாக்குறீங்க என்பதை மறக்காது. கத்தருடைய பார்வையில் அவர்களை உருவாக்குறீர்கள் என்பதை மறக்காதபடி தயவு செய்து விசுவாசத்தினால பிள்ளைகளுக்கும் காணிக்க கொடுங்க. நீங்களும் நானும் கூட காணிக்க கொடுத்து விசுவாசத்தினாலே தேவனை பாகுபடுத்துவோம். இத்தனை திரளான சாட்சிகள் தம்மை சொல்கிறது. இப்படி என்ன அடுக்கிட்டு போகணும் சொன்னா நீங்க என்ன நாலு மணி நேரம் இங்க உட்கார? அவங்க நான் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து சொல்லி நான் முடிக்கிறேன். சோ என்னோட கூட பாருங்க, அதே ஆதியாகமம் இது ஒரு நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவாரை குறித்து நான் பார்த்து நான் முடிக்க போறேன். அதே ஆதியாகமம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 38வது அதிகாரம் எல்லாரும் படிங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. 39:9
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்.
இதுல அவர் என்ன சொல்லியிருக்கணும், புருஷனுக்கு விரோதமாக அல்லது ஒரு புருஷனுக்கு நான் துரோகம் செய்வது எப்படி என்றுதான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொன்னா தெரியுமா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி? ஹலோ விளையாட்டு. அப்படியானா யோசிப்புக்குள்ளே ஒரு காரியம், ஒரு விசுவாசம் தெளிவாக இருந்தது. என்ன தெரியுமோ, நான் எதை செய்தாலும் தேவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையான விசுவாசம் அவனுக்குள் உறுதியாக இருந்திருக்குப்பார். ஆகவேதான் அவன் அப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு அவன் ஒத்துக்கொள்ளாமல் அதில் இருந்து அவன் விலகி ஓடி தன்னை காத்துக் கொண்டான். இதை கரிமானவர்களே, யோசிப்பிடத்தில் இருந்து நான் பரிசுத்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டது மிகவும் சிறப்பான். அவன் பாவம் தேடி வந்தது. சில பாவத்தை தேடி போகலாம், சில நேரத்தில் பாவம் தேடி வரலாம், ஆனால் பாவம் பாவமே. யோசேப்பை தேடி பாவம் வந்தது, ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதில்லை எப்படி என்று சொல்லி அவன் அதிலிருந்து அவன் தன்னை காத்துக் கொண்டா சொல்லிப்பான். எனக்கு கருமானவர்களே, நீங்களும் நானும் வாழுகிற உலகம் பொல்லாதது, நீங்களும் நானும் வாழுகிற காலம் மிகவும் கொடுமையானது, எங்கு பார்த்தாலும் பாவம் தலைபிடிச்சாடுது. ஆகவே நமக்கு முன்பாக ஓடி முடித்த தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தமானங்களை உங்களுடைய கருத்துல வச்சு கர்த்தருக்கு முன்பாக யோசேப்பு போல ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ தயவு செய்து நீங்களும் நானும் இப்படி ஒப்பு கொடுக்கணும். என்னை கேட்டீங்களா இருந்தா, அடிக்கடி 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 சபையிலே பரிசுத்த வாழ்வை குறித்து பேசிட்டு குறுக்கணும் என்று நான் கர்த்தருக்குள்ள விரும்புறேன். ஏன்னா ஒரு மனுஷன் பரிசுத்த வாழ்வை இழந்துட்டானா அவன் ஜீவன் இல்லாத ஒரு சரீரத்தை போல இருப்பான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கிறது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர், அவை பரிசுத்தோடு அவரை அணுகணும் என்கின்ற இந்த அறிவும் இந்த விசுவாசமும் யோசிப்புக்குள்ளே இருந்தபடியாமல் அவன் பாவத்தை விட்டு ஓடுதான்னு சொல்லி பார்க்கிறான். நாளைக்கு உங்களை தேடியும் பாவங்கள் வரலாம். ஹலோ, அது நீங்க வேலை செய்யற இடமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அதிகமாக போய் வருகிற இடங்களாக இருக்கலாம், அல்லது சந்தையோ சந்தை வழியோ சந்தையோ எங்கும் ஒருவேளை உங்களை பாவம் தேடி வரலாம். மறந்துடாதேங்க, யோசேப்பை பார்த்த அதே கண்கள் உங்களையும் பார்த்துட்டு இருக்குது, என்னையும் பார்த்துட்டு இருக்குது. என்ன கரிமானவர்களே, பரிசுத்த வாழ்வுக்கு யோசேப்பு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நான் யோசித்து பார்க்கிறேன். என்ன கரிமானவர்களே, இன்றைக்கு நாம தான் எத்தனையோ பரிசுத்த வாழ்களை சீதூக்கி பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வோம். ஆனா யோசேப்பு யாரை நோக்கி பார்த்திருப்பார், அல்லது ஏனோப்பு யாரை நோக்கி பார்த்திருப்பான், அல்லது ஆவேல் யாரை நோக்கி பார்த்திருப்பான், அவங்களுக்கு ஒரு சபை இருக்கையிலே அவங்களுக்கு முன்பாக ஓடி பிடித்த பரிசுத்த வாழ்க்கை யாரை சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் தனி நபர்களாக ஆண்டவருக்கென்று வைராக்கியம் படுகிறதை காட்டும் என அவர்கள் தேவன் மேலே அடிப்படையாக வச்சு விசுவாசம் பார். எனக்கு அறிமானவர்களே, விசுவாசம் உயர்த்தக்கு காரியங்களை செய்யும் பாரு. இந்த பாருங்க, இந்த விசுவாசம் உள்ளவர்களுடைய வார்த்தையே வித்தியாசமாக அவங்க நல்லா கவனிங்க. விசுவாசம் உள்ளவர்கள் அவருடைய வாயின் வார்த்தைகளே வித்தியாசமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்க பாசிட்டிவா தான் பேசுவாங்க. சரி பாருங்க, என்ன சிஸ்டர் ஜெயமணிங்களா, ஜெயமணி என்ன செய்யுது? ஆனா எஜுகப்படுத்த வருஷம், பத்து வருஷம், இருபது வருஷம் வேதத்தை தரோலியா படிச்சிருக்கலாம், அதை நான் சொல்லல. ஆனா அந்த விசுவாசம் அவளுக்குள்ள இல்லாவிட்டா, ஆண்டவர் மேல இருக்கிற அடிப்படை விசுவாசம் ஆட்டம் கண்டுவிட்டா, அவருடைய வாழ்ந்து வருகிற வார்த்தைகள் கூட அவிசுவாசம் பார்த்தாரு. அவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க கவனமாக இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த அஞ்ஞான உலகத்துக்குள்ள போய் அவர்களோட ஐக்கியம் வச்சு கர்த்தரவங்களுக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசத்தை இழந்து போகாதபடி, உலகத்தின் சத்தத்தை கேட்டு கேட்டு ஆண்டவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருக்க விசுவாசத்தை இழந்து போடாதபடி ஜாக்கிரதையாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை கவனித்துட்டே இருக்க, பார்த்துட்டே இருக்க, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த வாழ்வுக்கு அப்போ சில யோசிப்பு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அவருக்கு ஒரு சபை இருக்கல, அவருக்கு ஒரு போதர் இருக்கல, அவருக்கு ஒரு சக விசுவாசிய ஐக்கியம் இருக்கல, தனியொரு மனுஷனாக தன் ஆண்டவருக்கு பரிசுத்திற்கு ஒரு வைராக்கியம் பாராட்டியிருக்க பாரு. அப்படிப்பட்ட மனுஷனே ஆண்டவர் அதுக்கு புறப்பாட்டு அவருடைய வாழ்க்கையில படிப்படியாக ப்ரொமோஷன் பாரு. ஈப்தி தேசத்தின் அதிபதி இருக்கு. நான் சொல்ற கவனிங்க, என்ன கேட்டீங்களா இருந்தா அந்த இடத்துல யோசேப்பு தவறி இருப்பார இருந்தா, ஆண்டவரால ஈப்தி தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்படுகிற அந்த மேன்மையை அவர் இழந்திருப்பார். எனக்கு நீங்க எல்லா சோதனைக்கும் பிற்பாடு, பொதுவாக எல்லா சோதனைக்கும் பிற்பாடு ஒரு ப்ரொமோஷன் தேவனால இருக்குது பார். ஒரு நன்மை இருக்கு, குட்னஸ் இருக்குது, நன்மை இருக்குது. ஆண்டவரை நாம் சேவிக்கிறது விருதாக அல்ல,
கர்த்தரை தேடுவதனால ஏற்படுகிற நன்மைகள் கிருபைகளை நாம் அனுபவிக்க முடியும், அதை நாம் உணர முடியும். சொல்றத தயவு செய்து கேளுங்க. வாடுகிற உலகம் பாவ நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் பாவம், எந்த போஸ்டரை பார்த்தாலும் கண்ண மூடி கிடைக்கும், டிவியை போட்டா என்ன நியூஸ்ல பார்த்தா இடக்கிடையே ஒன் மினிட் ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டுட்டு அதுக்குள்ளேயே அசுத்தங்களை போடுறாங்க. இன்டர்நெட்டை பார்த்தா அதை நியூஸ் பார்த்தா அதுக்குள்ளேயும் எங்க பார்த்தாலும் பிசாசின் கிரியைகள் வெளியரங்கமாக தாண்டவம் ஆடுகிறது. எங்க பார்த்தாலும் பிசாசின் கிரியைகளை கண் கூடாக பார்க்கக்கூடியதா இருக்கு. என்ன படங்களை பார்த்தா அப்படி, என்ன ஸ்கூலுக்கு போனா அப்படி, வேறு சில போன அப்படி, எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள் அலங்கோலங்களும் பெருங்கி இருக்க இந்த காலத்தில் விசுவாசியே உன் பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொண்டு சொல்லி கர்த்தரோட நாமத்தில் உனக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இந்த அற்ப சொற்ப காரியங்களுக்காக இழந்து போகாது. பாவ இச்சைகளுக்கு உன்னை விட்டு போடாது, அசுத்த காரியங்களுக்கு உன்னை இடம் கொடுக்காது. எதிர்த்து நீ விசுவாசி அப்பொழுது அவர் ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மனுஷன் தேவோட கரத்துல பயங்கரமான ஆயுதம் பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்கள் எல்லாரும் வாழுகிற இந்த தேசத்துல பாவம் பெருகிறது. ஆனா இந்த பாவ தேசத்துல பாவம் நிறைந்திருந்தாலும் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக கர்த்தருக்குள்ள காத்துக்கொள்ளணும் என்று ஆண்டவுடைய நாமத்துல கர்த்தருடைய கிரகங்களை முட்டு நான் உங்களை புத்தி சொல்றேன். வைப்பான் கண்ணிகளை பிசாஸ், நல்லது போல மினுமினுங்கும், கவர்ச்சியாக இருக்கும், அழகாக இருக்கும், ரம்யாக ஜாக்கிரத, பிசாசின் கனிகளை இனங்கண்டுகொள், எதிர்த்து நிலை. பாவத்துக்கு இடம் கொடுக்காத, பரிசுத்த குலத்திற்கு இடம் கொடுக்காத. உன் தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்துட்டே இருக்குது. இச்சைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் அலங்கோலத்துக்கு இடம் கொடுத்து தேவாதி தேவனை துக்கப்படுத்தி ஆண்டவனுக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இழக்காமல், பரிசுத்தாமல், துக்கப்படுத்தாமல், பரிசுத்த வாழ்வை நீயும் நானும் பாதுகாத்துக் கொள்ள கூடியது மிக மிக அவசியம். பாரு, ஒரே ஒரு வாழ்வு சீக்கிரமாக யோசிப்பை கேட்டா பரிசுத்த வாழ்வு குறித்து நமக்கு அவருக்கு சூழ்நிலை சாதகமா இருந்தது, வாழ்வு பிராயம் எல்லாம். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவிச்சிருந்தது. தேவ பரிசுத்தார் கதை சொல்றது என்ன தெரியுமா, எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் தான் ஒவ்வொருவரும் இன்னார் என்றது வகை இருக்குதுப்பா. ஆகவே சில நேரங்களில் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் அனுபவிக்கிறது அனுமதிக்கிறது என்ன தப்பு இருக்கு? நாம் எல்லாரும் நல்லவர்கள் தானா, எப்படிப்பட்டவர்கள் என்பது சிற்சில சம்பவங்கள் காரியங்கள் சூழ்நிலைகள் தான் வெளிப்படுத்துவார். மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சியத்தை சொல்கிறேன், அவற்றை முடிகிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு போதித்திருக்கிற இந்த வார்த்தைகள் எதிர்வரும் நாட்களிலே உங்களுக்கு நீங்கள் கவனமாக மேற்கொள்வன்றே கத்தோட தாபத்தை முன்னிட்டு கொடுங்க. பொது சொல்றேன், பிசாசின் கண்ணிகளை இடங்கெடுகொள்ளுங்க. கத்தரோடு நீங்கள் வச்சுக்க உறவை காத்துக்கொள்ளுங்க. தேவனோடு நெருங்கி உறவாடுங்க. நமக்கு முன்பாக ஓடி முடிக்க பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை அதுக்கேற்றபடி கத்தர் முன்பாக அமைச்சு கொள்ளுங்க. தாறுமாறுகளை விடுங்க, அவவிசுவாசங்களை விட்டு விடுங்க, இச்சைகளை விட்டு ஓடுங்க, அசுத்தங்களை விட்டு விலகுங்க, பாவங்களை விட்டு விடுங்க, பரிசுத்த வாழ்வுக்கு ஒப்புக் கொடுங்க. தேவனோடு நெருங்கி உறவாடு. ஓட்டத்தை ஓடி மொழி என்றால் உங்களுக்கும் எனக்கும் நீதி கிரீடம் ஆண்டவராலும் வைக்கப்பட்டது. அதை இழந்துடாது. இந்த உலகத்தின் கிரீடம் அல்ல, அல்லது எலிசபெத் மகாராணியின் தலையில் இருக்கிற வைரங்களால நிறைஞ்ச கிரீடம் இல்லை. இது ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிற கிரீடம், அதுக்கு விலையே இல்லை. பாரு, தன் கரங்களாலே அவர் நம் தலைகளிலே வைக்கிற அந்த நாள் மிகப்பெரிய பொன்னார். அதுக்காக ஏங்குங்க, அதை வாஞ்சுங்க, அதற்காக மன்னிங்க, காத்துக்கொள்ளுங்க, ஓட்டத்தை ஓடி முடியுங்க. தர்மக்கு முன்பாக ஓடி முடித்த பரிசுத்துவார்கள் சீதிக்கு பாருங்க, உடைய ஓட்டத்தை ஓடி முடியுங்க. இயேசு கிடைக்கிற நம்முடைய இலக்கை நம்ம விட்டாதபடி காத்துக்கொள்ளும் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு பலம் உண்டாது. எல்லாரும் விழுந்திருப்பா செய்வோம்.